கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் அடையாளங்கள். அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்துமஸ் குடில், கிறிஸ்துமஸ் விண்மீன், கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் இனிப்பு, கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டை, கிறிஸ்துமஸ் தாத்தா, பரிசு பொருட்கள் போன்றவைகளே நம் நினைவுக்கு வருகின்றன. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இவைகளால் அடையாளப்படுத்தப்படுகின்றன. இந்த கிறிஸ்துமஸ் அடையாளங்கள் மற்றும் அவற்றின் வரலாற்று பின்னணிகள் பற்றி இன்று விளக்குகின்றார் அருள்பணி விமல் ஆரோக்கியராஜ். சுல்தான்பேட்டை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த இவர் ரோமையில் திரு அவை சட்டம் பயின்று வருகின்றார்.
நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் குடில், கிறிஸ்துமஸ் குடில் என்பது கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தில் மிக முக்கியமான அம்சமாக விளங்குகின்றது. தொடக்க கட்டத்தில் கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுகளை சித்தரிக்கின்ற வகையில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் ஒத்த வேடம் அணிந்த நபர்களை கொண்டு தத்ரூபமாக கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டன. காலப்போக்கில் இடையர்கள், ஆடுகள், வானதூதர்கள், கால்நடைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், மூன்று ஞானிகள் என விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடப்படாததுமான கதாபாத்திரங்களை உட்கொண்டவைகளாக கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டன. வரலாற்றில் முதன் முதலாக கிறிஸ்துமஸ் குடில் அமைத்த பெருமை புனித பிரான்சிஸ் அசிசியாரையே சாரும். இவர் கிபி 1223 இத்தாலியின் கிரேச்சோ என்ற இடத்தில் ஒரு குகையில் தத்ரூபமான முறையில் ஒரு குடிலை அமைத்தார். இந்நிகழ்வை கிபி 1260 புனித பெனவந்தூர் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்வு என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அன்றைய திருத்தந்தை 3 ஒனேரியஸ் அதை மந்திரிப்பு செய்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்வு மாபெரும் வரவேற்பை பெற்று நாடு முழுவதும் அரங்கேறின. காலப்போக்கில் கிறிஸ்துமஸ் குடிலில் கதாபாத்திரங்களை சித்தரிக்கின்ற உருவங்கள் வைக்கப்பட்டன. மன்னர் 3 சார்லஸ் தனது ஆட்சி காலத்தில் இந்நிகழ்வை அதிகமாக பிரபலப்படுத்தினார். இந்த மரபு இத்தாலி தேசத்தைத் தொடர்ந்து உலகெங்கிலும் வரவேற்பை பெற்றது. நற்செய்தியாளர்களான மத்தேயு மற்றும் லூக்கா இவர்களின் கிறிஸ்து பிறப்பு பதிவுகள் இந்த கிறிஸ்துமஸ் குடில்களின் ஆதாரங்களாக அமைகின்றன. கிறிஸ்துமஸ் நட்சத்திரம். நட்சத்திரங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் மிக முக்கியமான முதன்மையான அடையாளங்களாக திகழ்கின்றன. கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் கிறிஸ்துவின் பிறப்பை அடையாளப்படுத்துகிறது. விவிலியத்தில் நற்செய்தி பதிவின்படி கிறிஸ்து பிறப்பின் நட்சத்திரம் கீழ்த்திசை ஞானிகளுக்கு தோன்றி அவர்களை பெத்லகேமிற்கு வழி நடத்துகிறது. அவர்கள் வழியில் ஏரோது அரசனைக் கண்டு யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரின் நட்சத்திரத்தைக் கொண்டோம், அவரை வணங்க வந்தோம் என்று வினவுவதாக பார்க்கிறோம். விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நட்சத்திரம் இயேசுவின் பிறப்பை குறிக்கின்ற முதல் அடையாளமாகவும் கடவுள் தம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறியதன் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. இனம், மொழி, நாகரீகங்களை கடந்து கிறிஸ்து உலக மக்கள் அனைவருக்காகவும் பிறந்திருக்கிறார் என்னும் நற்செய்தியை இந்நட்சத்திரம் அடையாளப்படுத்துகிறது. இவ்வாறு நட்சத்திரங்கள் கிறிஸ்து பிறப்பின் அடையாளங்களாக வீடுகளிலும் கிறிஸ்துமஸ் குடில்களிலும் கிறிஸ்துமஸ் மரங்களிலும் இடம்பெறுகின்றன. கிறிஸ்துமஸ் மரம். பண்டைய ஜெர்மானிய நாகரிகத்தில் பிற இனத்தவர் பசுமையான மரங்களை முடிவில்லா வாழ்வின் அடையாளங்களாக வழிபட்டு வந்தனர். தீய சக்திகளை துரத்துவதற்கு இவ்வழிபாடு பயன்படுத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக சாக்சன் என்ற இனத்தைச் சார்ந்தவர்கள் தங்கள் முக்கியமான கொண்டாட்டங்களில் பசுமையான மரங்களை வழிபடுதலை வழக்கமாக கொண்டிருந்தனர். அவர்கள் காட்டில் உள்ள மரங்களை வழிபட்டதாகவும் பிறகு அவைகளை வெட்டி வந்து வீடுகளில் அலங்கரித்து வைத்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கிபி 700 புனித போனிஃபேஸ் பிற இனத்தவராக இருந்த ஜெர்மானிய மக்களை மனமாற்றியதன் வழியாக சில பிற இன வழிபாட்டு முறைகள் கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளோடு இணைந்தன. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் முதல் கிறிஸ்துமஸ் மரத்தை வண்ண விளக்குகளால் அலங்கரித்து பயன்படுத்தியவர் மார்ட்டின் லூத்தர் என சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ கிபி 1500 ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட காலகட்டத்தில் பனிப்புழுவின் மாலை வேளையில் மார்ட்டின் லூத்தர் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார். அவர் அழகான நட்சத்திரங்களை ரசித்து கொண்டே நடந்து கொண்டிருக்கிறார். அவ்வேளை ஒரு கிறிஸ்துமஸ் மரக்கூட்டத்தின் இடையே இந்த நட்சத்திரங்கள் தென்படும் அழகை பார்த்து வியக்கிறார். உடனே வீடு திரும்பிய அவர் தம் குடும்பத்தினருடன் அந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அத்தோடு நில்லாமல் விரைந்து சென்று ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை வெட்டி வந்து அதன் கிளைகளிலே சிறு மெழுகுதிரிகளை ஏற்றி வீட்டில் அலங்கரித்து வைக்கிறார். அது முதல் ஒவ்வொரு வருடமும் அவ்வீட்டின் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் கிறிஸ்மஸ் மரம் முக்கிய பங்கு வகித்தது. காலப்போக்கில் ஜெர்மானிய தேசம் முழுவதுமாக, பிறகு உலகம் முழுவதுமாக இந்த வழக்கம் இன்றளவும் இடம் பிடித்திருக்கிறது. கிறிஸ்மஸ் இனிப்பு. கிறிஸ்மஸ் கேக் என்று பிரபலமாக ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் கிறிஸ்மஸ் இனிப்பு ஆங்கிலேயர்களின் பண்பாட்டு வழக்கமாக இருந்தது. கிறிஸ்து பிறப்பு காலகட்டத்தில் அக்கொண்டாட்டத்தின் தயாரிப்பாக அவர்கள் நாள் முழுவதும் நோன்பிருப்பதும், அந்நாளின் இறுதியில் பழங்களாலான கூழை குடித்து நோன்பை முடித்துக் கொள்வதும் அவர்களது வழக்கமாக இருந்தது. காலப்போக்கில் இந்த பழங்களாலான கூழோடு உலர்ந்த பழங்களும் வாசனை திரவியங்களும் தேனும் சேர்க்கப்பட்ட போது அது கிறிஸ்மஸ் புட்டிங் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற மிருதுமான ஒரு பண்டமாக உருவெடுத்தது. 16ஆம் நூற்றாண்டில் இந்த இனிப்பின் செய்முறை மாற்றம் செய்யப்பட்டு வெண்ணெய், தானிய மாவு மற்றும் முட்டை சேர்க்கப்பட்ட போது அது கேக் என்று அழைக்கப்படுகின்ற இனிப்பாக உருமாறியது. கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் இவை அதிகமாக உலர் பழங்களை உபயோகித்து உருவாக்கப்பட்டன. இன்று உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டின் உணவு பழக்கத்திற்கும் சுவைக்கும் தகுந்தாற்போல உருவாக்கப்படுகிறது. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பகிர்கின்ற போது இவை பரிமாற்றம் செய்யப்படவும் செய்கின்றன. கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டை. கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகள் அனுப்புதல் என்பது இக்கொண்டாட்டத்தின் ஒரு சிறப்பம்சமாக இருந்து வருகிறது. பெருவாரியாக இந்த அட்டைகள் குழந்தை இயேசு, புனித யோசேப்பு, அன்னை மரியாள் மற்றும் இடையர்கள், ஆடு மாடுகள் இவற்றை தாங்கியதாக வடிவமைக்கப்பட்டன. 1843 தான் இங்கிலாந்தில் வரலாற்றில் முதல் முதலாக கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டை வடிவமைக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. ஜான் கால்கோட் ஹார்ஸ்லே என்பவர் தனது நண்பர் சர் ஹென்றி கோலே என்பவரின் ஆலோசனைப்படி முதல் வாழ்த்து அட்டையை வடிவமைத்து தருகிறார். சர் ஹென்றி கோலே மிகப்பெரிய தொழிலதிபராக தனது ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதை அனுப்பி வைத்து வாழ்த்துச் சொல்லுகிறார். இதில் இடம்பெற்ற காட்சியானது ஒரு பணக்கார இங்கிலாந்தைச் சார்ந்த குடும்பம் சுற்றுலாவை கொண்டாடுவது போன்றும், அதே சமயம் மக்கள் ஏழைகளுக்கு சேவை செய்வது போன்றும் இடம்பெற்றிருந்தது. கிறிஸ்துவின் பிறப்பு நம்மை சேவை மனப்பான்மை உள்ளவர்களாக மாற அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் பரிசு பொருட்கள். கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்மஸ் தாத்தாவையும் பரிசு பொருட்களையும் ஒருபோதும் வெவ்வேறாக பிரித்து பார்த்தல் இயலாத ஒன்று. கிறிஸ்மஸ் தாத்தாவின் அடையாளமே பரிசு பொருட்கள் தான். புனித நிக்கோலஸ் தான் கிறிஸ்மஸ் தாத்தாவாக அறியப்பட்டவர். நிக்கோலஸ் துருக்கி நாட்டில் பாரா என்ற இடத்தில் ஏறத்தாழ கிபி 270 பிறந்தார். அவர் மிரா என்ற இடத்தில் 4வது ஆயராக இருந்தார். அவர் ஏறத்தாழ கிபி 345 இறந்திருக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. அவர் டிசம்பர் 6ஆம் தேதி இறந்தார். ஆனால் அவர் 19ஆம் நூற்றாண்டில் தான் புனிதராக உயர்த்தப்பட்டார். அவரது உடல் இத்தாலி தேசத்தில் பாரி என்ற இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. நிக்கோலஸ் ஏழைகளுக்கு வாரி வழங்கும் குணம் படைத்தவராக இருந்தார். ஆனால் உனது வழக்கை செய்வதை இடக்கை அறியாதிருக்கட்டும் என்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் அவர் முகம் தெரியாத மனிதராகவே தனது தாராள குணத்தை வெளிப்படுத்தி வந்தார். அவரை பற்றி மிக பிரபலமாக அறியப்படுகின்ற கதை ஒன்று உண்டு. அவர் ஒரு நாள் இரவு வறுமையில் பிடியில் சிக்கி தவித்த ஒரு குடும்பத்தின் நிலையை அறிந்து கொள்கிறார். அந்த குடும்பத்தில் 3 இளம்பெண்கள் திருமணம் செய்ய முடியாத நிலையில் விபச்சாரம் செய்து பிழைக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்ட வேளையில் புனித நிக்கோலஸ் அதை அறிந்து 3 பொற்கிழிகளை இரவு வேளையில் அவர்கள் வீட்டில் எரிந்துவிட்டு மறைந்து விடுகிறார். அவர்கள் தங்கள் எண்ணங்களை கைவிட்டு மனம் முடித்து வாழ வழி செய்கிறார். இவ்வாறு கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் சிவப்பு நிற ஆடை அணிந்து பரிசில் கொடுப்பவராக உலகெங்கும் அறியப்படுகிறார். பரிசு பொருட்கள். பரிசு பொருட்கள் வழங்குதல் என்பது கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாக விளங்குகிறது. கீழ்த்திசை ஞானிகள் குழந்தை இயேசுவுக்கு பரிசில்களாக பொன், தூபம், வெள்ளைப்போளம் போன்றவற்றை வழங்கினார்கள். பொன் கிறிஸ்து அரசர் என்பதையும், தூபம் கிறிஸ்து இறைமகன் என்பதையும், வெள்ளைப்போளம் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு ஆகியவற்றையும் குறிக்கின்றன. இதுவே தொடக்கமாக அமைகிறது. இறைவனை தரிசிக்க வந்த ஞானிகள் இன்றைய மத்திய கிழக்கு பகுதியை சார்ந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று கணிக்கப்படுகிறது. அவர்கள் 3 ஞானிகள் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்ற போதும் அவர்கள் எத்தனை பேர் என்பது விவிலியத்தில் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் கொண்டு வந்த பரிசுப் பொருட்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில்தான் அவர்கள் மூன்று பேர் என்று சொல்லப்படுகிறது. பரிசுப் பொருட்கள் வழங்குதல் என்பது கிறிஸ்தவ காலகட்டத்திற்கு முந்தைய ரோமை வழக்கமாக இருந்தது. ரோமையரின் முக்கியமான விழாக்களில் ரோமை பேரரசர்கள் தங்கள் குடிமக்களை பரிசுப் பொருட்களை கொண்டு வருமாறு ஆணையிட்டு அதை பழக்கப்படுத்தினர். இந்த வழக்கம் பிற்காலத்தில் ஒரு முக்கியமான வழக்கமாக ஒவ்வொரு கொண்டாட்டங்களிலும் இடம்பெற துவங்கியது. கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலும் அவ்வாறே இடம் பிடித்தது. இவ்வடையாளங்கள் இல்லாமல் கிறிஸ்மஸ் இல்லை என்று சொல்லப்படும் அளவிற்கு இவை நமது கொண்டாட்டங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன. பாலன் இயேசுவின் பிறப்பு நம்மை அன்பிலும் அமைதியிலும் நிறைப்பதாக. நன்றி, வணக்கம்.
கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் அடையாளங்கள் பற்றி பேசியவர் அருள்பணி விமல் ஆரோக்கியராஜ், சுல்தான்பேட்டை மறைமாவட்டம். கொண்டாட்டத்தின் அடையாளங்கள் பற்றி விளக்கியவர் அருள்பணி விமல் ஆரோக்கியராஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.